பரத்திலிருந்து வர ஞானம் முதல் கிரிட்டீரியா என்ன பார்க்கும், பரிசுத்தம், சுத்தம். நெக்ஸ்ட் அங்க சமாதானம். அடுத்த வார்த்தை என்ன வருது நம்ம தமிழ்ல?
சாந்தம்.
சாந்தம், சாந்தம், அது சாந்தம்னா என்ன தமிழ்ல சொல்லுங்க? இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை அமைதி, இங்கிலீஷ்ல தான் நமக்கு நல்லா பிடிக்குது. வார்த்தை என்னன்னா ஜென்டில், ஜென்டில். பாருங்க ஜென்டில்னஸ் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், புது சிருஷ்டி பக்கா ஜென்டில் சொல்லுவார் பிரதர் ரசல் ரைட்டிங்ல சொல்லும் போது, புது சிருஷ்டி ரொம்ப ஜென்டில். ஜென்டில் என்ன முதல்ல தமிழ்ல சாந்தம் எப்படி சொல்லலாம்? ஜென்டில், ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? யாரை வந்துட்டு ஜென்டில்மேன் சொல்லுவோம் நாம? அது நான் எதுவும் பேசல, நீங்களே தான் யோசிச்சுக்கணும். ஆனா ஜென்டில்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சுல ஜென்டில்னஸ் வேணும், நம்மளுடைய ஆக்சன்ஸ்ல ஜென்டில்னஸ் வேணும், சத்தியம் சொல்றதுல கூட ஜென்டில்னஸ் வேணும், கடிந்து கொண்டா கூட ஜென்டில்னஸ் வேணும். சும்மா காட்டுத்தனமா இல்ல இல்லைங்களா, ஒரு வைராக்கியத்துக்கேன்னு இல்ல, ஜென்டில்னஸ் வேணும். ஒரு புது சிருஷ்டி டீல் பண்ணா எப்படி டீல் பண்ணுவார், அப்படி டீல் பண்ணணும் இல்லைங்களா? நாம போலீஸ்காரர் மாதிரி கடிஞ்சு கொள்ள முடியாது இல்லைங்களா? ஒரு புது சிருஷ்டி மாதிரி கடிந்து கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கலாம். மறுபடியும் சொல்லலாம், வேணா எக்ஸாம்பிள் கிரைஸ்ட் பாத்துக்கலாம், இல்லாட்டி வேற எக்ஸாம்பிள் 12 அப்போஸ்தலர்கள் நம்ம பாத்துக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இந்த சாந்தம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க பிரதர் சொல்லும் போது இந்த சாந்தம் கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள கூடாதுன்னா, இந்த புது சிருஷ்டி ஏற்கனவே ரொம்ப ஜென்டிலானவர், அவர் ஜென்டிலா இருக்கிறதுனால அப்புறம் அவருக்கு வரிசுத்தம் விரும்பினாரு, அப்புறம் வந்துட்டு சமாதானம் விரும்பினாருன்னு கிடையாது. இது உண்மையிலேயே எப்படி வருதுன்னா, முதல்ல பரிசுத்தம் பார்த்தாங்க, அதன் அடிப்பில் அன்பு செலுத்தி சமாதானம் ஆனாங்க. இப்படி இருக்கணும்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது வாழ்க்கையில, ஜென்டில்னஸ் வருது, சாந்தம் கூட அவங்க லைஃப்ல அங்க வருது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜென்டில்னஸ் வந்துட்டு மூணாவது, சாந்தம். அப்புறம் என்ன சொல்லிருக்கிறார்,
இணக்கம் உள்ளதாயும்.
இணக்கம், இணக்கம்னா என்ன, ரொம்ப முக்கியமான வார்த்தை சகோதர சொல்ற. நான் இங்கிலீஷ்ல சொன்ன பிளெக்சிபிலிட்டி சொல்லலாம், இணங்கி போதல், புரியுதுங்களா? இணங்கி போதல், பிளெக்சிபிலிட்டி இல்லைங்களா? அது ஆனா பிரதர் வேற, அவர் இங்கிலீஷ்ல வேற யூஸ் பண்றாரு. ஆனா சிம்பிளா சொல்ல பிளெக்சிபிலிட்டி எப்படின்னா, ஒருத்தருடைய பலவீனங்கள் சரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, இன்னொருத்தருடைய கோபம் சரி கொஞ்சம் பொறுத்துக்கலாம். இணக்கம் பாருங்க, ஐயோ நம்ம ஒரு கருத்து நினைச்சோம் அவர் வேற கருத்து நினைச்சிட்டார், பரவாயில்ல பரவாயில்ல இல்லைங்களா? இந்த குவாலிட்டி நீங்க நினைச்சு பாருங்க, ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வந்துட்டு பிளெக்சிபிளா சபை போகாது. நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பிரதர் அவருடைய பாயிண்ட்ஸ் என்னன்னா, ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு ஒர்க் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யவே முடியாது. தேவன் செய்யணும்னு நினைப்பாரு, நான் மாட்டேன் அவர் சொல்லுவாரு, நான் மாட்டேன் நான் சொல்லிட்டு இருப்பேன், அப்புறம் தேவன் பார்த்துட்டு வேற ரெண்டு பேர் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்க வேண்டியது, நான் என் பாயிண்ட் அவர் பாயிண்ட்ல நின்றுட்டேன். அப்ப அந்த பிளெக்சிபிள்னஸ், இணக்கம் உள்ள குணம். அப்போ இந்த ஞானம் பாருங்க, அந்த புது சிருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப இந்த அழைப்புல அவசியமான அந்த ஞானம், பரத்திலிருந்து வர ஞானம் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட அந்த ஞானத்துக்குள்ள சில குணாதிசயங்கள் சொல்றாரு. அது முதல்ல பரிசுத்தம் பார்க்கும், பரிசுத்தம் இருந்தா பீசபிள், ஆமா சமாதானம், சமாதானம் இருந்துட்டா கூடவே என்ன வரும், சாந்தம். எல்லா விதத்திலும் ஒரு சாந்தமான அணுகுமுறை, ஒரு ஜென்டில் பிஹேவியர் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு சொல்றாரு பாக்குறோம், அங்க இணக்கம் இல்லைங்களா? ஒருத்தரோடு ஒருத்தர் இசைந்து சகிச்சு பொறுத்து இல்லைங்களா, அவரு கூப்பிட்ட வழிக்கு நாம போய் இல்லைங்களா, அந்த ஒரு ஒரு குவாலிட்டி கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் மூணாவது அதுக்கடுத்து என்ன சொல்றாரு,
இரக்கத்தாலும்.
கரெக்ட், இரக்கம் தேவனுடைய குணாதிசயங்கள்ல ஒரு முக்கியமான குணாதிசயம் என்று சொல்லும் போது, இந்த புது சிருஷ்டி பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் கூட எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இரக்க குணத்தை கன்சிடர் பண்ணும். அதே சமயத்தில் இந்த இரக்க குணம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இரக்க குணம் ஒருத்தர் பலவீனத்துல தவறு செய்யும் போது சரிங்களா, ஒருத்தர் வந்துட்டு அறியாமையில தவறு செய்யும் போது இந்த இரக்க குணம் அவங்களை பார்த்துட்டு என்ன காமிக்கும்னா, இரக்கம் காமிக்கும், இரக்கம் காமிக்கும். எப்படி இரக்கம் காமிக்கும், பலவீனத்துல செஞ்சான், அப்புறம் அறியாமையில செஞ்சான். ரெண்டு கருத்தும் தெரியும் உங்களுக்கு, அறியாமைனா ஒண்ணு, பலவீனம்னா ஒண்ணு இல்லைங்களா? ரெண்டுலயும் செஞ்சிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா இந்த புது சிருஷ்டி என்ன பண்ணுமா, ஞானமா அந்த இரக்கம காமிக்கும். அதே புது சிருஷ்டி அதே ஞானத்தை வச்சு அதே இரக்கம் காண்பிக்காது. எப்போ அதே தவறு வில்ஃபுல் சின்ன, பாருங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும், வில்ஃபுல் சின்ன, மனம் வந்து செய்யற பாவம், சொல்லி சொல்லி கேட்கல, காதே கொடுக்கல கர்த்தருடைய ஆவிக்கு, அதுக்கப்புறமும் பாவம். இப்போ புது சிருஷ்டி என்ன காமிக்காது, இரக்கம் மாட்டாது சொல்லலாம். இட் வில் நாட் ஷோ சிம்பதி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு, இட் வில் நாட் ஷோ சிம்பத்தினா இரக்கம் காட்டாது. ஆனா அது யார்தான் இப்ப சென்டிமெண்டா இருந்தா என்ன கேப்பீங்க, நீங்கெல்லாம் புது சிருஷ்டியா, ஒரு அன்பு இல்ல, ஏன்னா பொறுத்து போக மாட்டீங்களா? அப்ப நம்ம கேப்போம், எவ்வளவு தடவை சொல்லியாச்சு வசனத்தின் படி, எவ்வளவு தடவை சொல்லியாச்சு. அதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. உங்களுக்கு நம்ம கலந்த கிளாசஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் மன்னிப்புன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப மன்னிப்புல சொல்லும் போது நீங்க வந்துட்டு அவருக்கு மன்னிக்கணும் இல்லைங்களா. நீங்க அதை அந்த குற்றத்தை உணர்த்துங்க. அவர் மனஸ்தாபப்பட்டால் என்ன பண்ணு நீ மன்னி. ஒரு கண்டிஷன் முன்னாடி வைக்கிறார். உடனே நம்ம புது சிருஷ்டி மன்னிக்கணும். தப்பு செஞ்சோம்னா தப்பு செஞ்சோன்னு மன்னிக்கிறது இல்ல. அவர் மனஸ்தாபப்பட்டாரா பார். அது பாடுறதுக்கு என்ன பண்ணும் நீ முதல்ல அதை உணர்த்து. தப்பு இந்த வசனத்தின்படி தப்பு தப்பா ஐயோ தப்பு நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்றேன் பிரதர் சாரி. அப்ப மனஸ்தாபப்பட்டது எப்படி வாயிலியா? வாயில் இல்ல ஆக்சன்ஸ்ல இருக்கணும் இல்லீங்களா. இன்னைக்கு நம்ம நிறைய வாயில பார்த்து கூட கோட்டை விட்டுடுறோம். சொன்னாங்க நம்பிட்டோம் நம்ப கூடாது இல்லீங்களா. அதை எப்படி பார்க்கணும் புது சிருஷ்டி? அந்த நடத்தையில தெரியும் பரிசுத்தம்ங்கிறது உண்மைங்கிறது நடத்தையில தெரியும். அப்ப நடத்தையில தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க கேட்க கூட நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. மனசுல ஃபுல் ஃபர்கிவ்னஸ் வரும் இல்லீங்களா. ஆனா தேவன் கண்டிஷன் கொடுக்கிறாரு மன்னிங்க உணர்த்துங்க. ஆனா எப்போ அவங்க உணர்ந்து மனஸ்தாப பட்டால் அப்படின்னா வாயில சொல்லி இல்ல அவங்க கிரியைகள்ல தெரியும். எப்படி அவங்க பாவம் செஞ்சது உங்களுக்கு கிரியையில தெரிஞ்சிச்சோம் அது போல அவங்க மனம் திரும்புறது கூட எங்க தெரியணும் உங்க கிரியையில தெரியணும். இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அப்ப அந்த ஞானம் என்ன பண்ணுவோம்? முதல்ல பரிசுத்தம் இருக்குதா, நெக்ஸ்ட் வந்துட்டு சாந்தம் இருக்குது அமைதி இருக்குதா, அப்புறம் சாந்தம் இருக்குதா, அப்புறம் இரக்கம் இருக்குதா, இணக்கம் உள்ளதா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு இரக்கம் காண்பிக்கும். எப்போ இது வேணுனே செஞ்சு மீறி மீறி செஞ்ச பாவமா இல்லையா செக் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு அது அப்படி பலவீனத்தினால அறியாமையினால இருந்துச்சுன்னா அங்க வந்துட்டு அந்த அந்த இரக்க குணம் பாராட்டுவாங்க. இல்லாட்டி புது சிருஷ்டி அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா புது சிருஷ்டி ரொம்ப சாஃப்ட், புது சிருஷ்டி ரொம்ப ஹார்டு. தெரியுதுங்களா? தெரியுதா? அது ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தேவனுடைய நீதி பரிசுத்தம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா புது சிருஷ்டி ஒரு கோடு வச்சிருக்கோம் அது எக்ஸ்பெக்ட் பண்ணும். புது சிருஷ்டி அப்படித்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். தேவன் பாக்கலையா அவருடைய நீதி பயன்படுத்தும்போது எப்படி? ஆப்பிள் தானே சாப்பிட்டேன் சொல்லலையா? ஆப்பிள் இல்ல சாரி, பழம் தானே சாப்பிட்டேன் சொல்லல, பழம் சாப்பிட்டியா வெளியே போறோம் சொன்னார். நீதினா நீதி தான். அப்ப அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கணும் இல்லீங்களா. அது நம்முடைய வாழ்க்கையில கூட அவங்க தேவன் அந்த புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஞானம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஞானம் இப்படி நேர்த்தியா பயன்படுத்துறதுனால கண்டிப்பா புது சிருஷ்டி என்ன பார்க்காது? பாராபட்சம் இல்லீங்களா. அங்க பார்சியாலிட்டி வருது இல்லையா, பட்சபாதம், பாராபட்சம் பார்க்காது. அப்ப பாராபட்சம் பார்க்காதுன்னா இந்த புது சிருஷ்டி மனசுக்குள்ள இருக்கிற சிந்தை தான் பார்க்குது. வெளியே நல்ல கலர் நல்லா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, ரிச்சா இருக்கிறாரு இல்லீங்களா, பார்க்க மீக்னஸ் இருக்கு அப்படி இல்ல இல்லீங்களா. அவங்களுடைய கேரக்டர் நோட் பண்ணுவாங்க. புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை எப்படித்தான் ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னா பை கேரக்டர், அவங்களுடைய குணலட்சணம் பார்த்து. ஓ பிரதர் நல்லா இருக்காரு, பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு, அந்த மாதிரி இல்ல பிரதர் அப்படியே சொல்றாரு நல்ல வெள்ள ஸ்கின் இருந்துட்டா புது சிருஷ்டியாவோ அவரு கூட புது சிருஷ்டி நினைக்க கூடாது. அப்படி இல்ல வெள்ளையா இருக்கிறனால புதுசா இருக்கிறாரு நினைக்கிறது இல்ல இல்லீங்களா. அப்ப வந்துட்டு ஏன்னா நம்ம உள்ளுக்குல என்ன இருக்கணும் அந்த கேரக்டர் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அப்ப அதுல வந்து கேரக்டரை பாத்துச்சுனாவே என்ன என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பாராபட்சம் பாக்குறதுக்கு இல்ல, இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர், படிச்சவர் படிக்காதவர், அவர் நல்லவர் இவர் கெட்டவர், இந்த விஷயம் எல்லாம் இல்ல. கிறிஸ்துவின் குணலட்சணம் உங்களுக்குள்ள கொஞ்சம் 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 தெரியுதா, அந்த கேரக்டர் இருக்குதா, லைக்னஸ் இருக்குதா அப்படிங்கும்போது அதை பார்க்கறதுனால அந்த ஞானத்தை பயன்படுத்தும் போது பாராபட்சம் இருக்காது. இவ்வளவு காரியங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குது? முதல்ல பரிசுத்தம் பாக்குது, நெக்ஸ்ட் சமாதானம் பாக்குது, நெக்ஸ்ட் சாந்தம் பார்க்குது, அப்புறம் இணக்கம் இரக்கம் இல்லீங்களா. பாராபட்சம் எதுவும் இல்லாததுனால இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தான். இந்த ஞானம் மாயமற்ற ஞானம், மாயம் இல்ல இல்லீங்களா, மாயம் இல்ல. ஞானம் என்று சும்மா சொல்லிக்கிறது இல்ல. அப்ப மாயமற்ற ஒரு ஞானம், இந்த ஞானம் தான் அங்க சொல்லிறார் இல்லீங்களா. இது வந்துதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் யாருக்கு அவசியம்? புது சிருஷ்டிக்கு முதல் அவசியம். அவசியம் இல்ல, இதுதான் ஏன்னா அந்த வசனம் எப்படி படிக்கிறோம்? முதலாவது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ,
முதலாவது
முதலாவது அங்க சொல்லிட்டாரு. நம்ம பிரதர் ரசல் பாயிண்ட் சொல்லும் போது அந்த முதல் என்ன விஷயம் சொல்றாரு? இவரே நமக்கு ஞானம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞானம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க நினைச்சு கொள்ளலாம் இந்த ஞானத்தை நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் தேவன் கொடுக்கிறாரா இந்த அழைப்புல, இந்த ஞானம் நம்ம எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளணும், எவ்வளவு பிரயாசப்படணும், இதுக்கு எந்த அளவுக்கு நாம கனம் கொடுக்கணும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில. சும்மா தேவன் திட்டம் வேணா, தேவன் பிளான் வேணா, குரோனாலஜி வேணா, டாக்டர்ஸ் ஸ்ட்ராங்கான டாக்டர்ஸ் வேணா, புக் ஸ்டடி எது வேண்டா அப்படின்னா ஏன்னா என்ன அர்த்தம்? இந்த புது சிருஷ்டி அழைப்புல நான் நிக்க வேண்டா அர்த்தம் இல்லைங்களா. முதல்ல என்ன வேணும்? ஞானம் நமக்கு ரொம்ப வேணும். இல்லாட்டி அதான் சொல்லிட்டாரு ஞானமே முக்கியம், ஞானம் முக்கியம் இல்லைங்களா. என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த ஞானம் எங்க கிடைக்கும்? புது சிருஷ்டிக்கு. அவர்கிட்ட ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டா இல்லீங்களா? இது எந்த எங்கேயும் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. இவரே உங்களுக்கு ஞானம். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தேவன் யாருக்குள்ள வச்சு அனுப்பிச்சிட்டாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ள வச்சு அனுப்பிச்சிட்டாரு. அவர் ஒரு டெசிஷன் எடுத்தா எப்படி இந்த ஞானத்தை பயன்படுத்துறார் நீங்க பாக்கணும்னா பாத்துக்கங்க. இந்த விஷயம் எல்லாம் பரிபூர்ணமா கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தனால அவரே உங்களுக்கு எப்படி இருக்கிறார் ஞானம். ஏன் அந்த ஞானம் யாருக்குள்ள பரிபூர்ணமா இருந்துச்சு? கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருந்துச்சு. அப்ப நீங்க அவரை நான் இங்க பார்க்கும் போது உங்களுக்கு இந்த ஞானம் சோர்ஸ், அங்க இருந்துட்டு உங்களுக்கு ஞானம் வரும். வேற சோர்ஸ் கிடையாது. இருக்குது இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்துவே ஞானம்னா எப்படின்னா அவருடைய மெசேஜ், அவருடைய உபதேசங்கள் தான் அந்த ஞானம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய நடத்தைகள், அவருடைய கிரியைகள் தான் அந்த ஞானம். இந்த ரெண்டுல தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானம் போகுது. அது எங்க இருக்குது? அவருடைய போதனையில, அவருடைய நடத்தையில காண்பிச்சார். இன்னும் ரொம்ப முக்கியமா அவருடைய 12 சீஷர்கள், அவங்களுடைய போதனையில, அவங்களுடைய நடத்தைகள்ல. இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னால் அவங்க அடிச்சு விடுகள வாழ்ந்துட்டு இன்னும் பரிசுத்தவான்கள். அவங்களுடைய போதனையில, அவங்களுடைய நடத்தையில இந்த ஞானம் இருக்குது. ஆனா இது எல்லா சோர்ஸ் எங்க தான் போனோம்? கிரைஸ்ட். அதான் அவரே உங்களுக்கு என்ன ஆகிறார்? முதல் பாயிண்ட், ஞானம் ஆகிறார். இந்த ஞானம் சகோதர சகோதரிகளே இந்த ஒரு அழைப்புல ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது தேவன் சொல்றார். அப்ப நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க நம்ம இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த வசனம் பண்ணீங்க சிஸ்டர் மறுபடியும்.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
ஆமாம் இல்லீங்களா? அவரே நமக்கு ஞானம். அப்ப அவர் எப்படி நமக்கு ஞானம்? வசனம் பார்த்தோம், விஷம் விளக்கங்கள் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் என்னவா இருக்கிறார் நமக்கு?
நீதி.
கிரைஸ்ட் அவர் ஜஸ்டிபிகேஷன். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி நீதியா இருக்கிறார்? இந்த அழைப்புல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவையே தேவன் வந்துட்டு நீதியா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ இந்த நீதிமான் ஆக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணும். போன வாரம் அதை பத்தி கொஞ்சம் பேசணும், ஆனா இன்னைக்கு அதை பத்தி டீட்டெயிலா பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை. என்னன்னா இயேசு கிறிஸ்துவே நமக்கு எப்படி இருக்கிறார்? நீதியாய் இருக்கிறார். அது என்ன நீதியா எப்படி இயேசு கிறிஸ்து இருக்க முடியும் அப்படின்னா, நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பார்க்கணும். ஜஸ்டிபிகேஷன் அதாவது இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது ஒருத்தர் என்ன ஆகிறார்? நீதிமான் ஆக்கப்படுகிறார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போதே பாவியாகிய ஒருத்தரே என்ன ஆகிறாரு? நீதிமான் ஆக்கப்படுறார். இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல ஜஸ்டிபிகேஷன். அப்ப இந்த ஜஸ்டிபிகேஷன் இல்லாட்டி நீதிமான் ஆக்கப்படுதல்னா என்ன? அப்ப அந்த வார்த்தைக்குள்ளேயே மூணு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம். நீதிமான் ஆக்கப்படுதல் என்னும் போது அதுக்குள்ள முதல்ல நீதி இருக்குதா? நீதினு ஒண்ணு இருக்குதுங்களா? நீதினு ஒண்ணு இருக்கு. அதாவது தேவன் நிர்ணயிச்ச ஒரு விஷயம், இதுதான் நீதி. அப்போ நீதிமான் ஆக்கப்படுதல் சொல்லும் போது நீதி இருக்குது. அந்த இடத்துல நீதிக்கு புறம்பா நிறைய பேர் போயிட்டது தெரியுதுங்களா? ஏன்னா அப்படி இருக்கிறவங்கள தான் என்ன பண்ண முடியும்? நீதிமான் ஆக்க முடியும். நீதினு ஒண்ணு தெரியுது, நீதிமான் ஆக்கப்படுதல் வார்த்தைக்குள்ள நீதினு ஒண்ணு தெரியுது, நீதிக்கு விரோதமா இன்னொரு காரியம் இருக்கிறது தெரியுது. அப்படி போயிட்டனாலதான் இவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நீதிமான் ஆக்கப்படுற அங்க ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்படி நீதி அநீதி, இந்த அநீதியிலிருந்துட்டு நீதிக்கு கொண்டு வர காரியம், இந்த மூணு விஷயம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே அடங்கியிருக்கு. நீதிமான் ஆக்கப்படுதல் எப்படி விளக்கலாம் அப்படின்னா, அதுல நீதி இருக்குது, நீதினு ஒண்ணு இருக்குது, அந்த நீதியிலிருந்துட்டு விலகி போன அநீதியான ஒரு நிலையம் இருக்குது. இந்த அநீதியான நிலையிலிருந்துட்டு ஒருத்தர் என்ன பண்றது? மறுபடியும் நீதிக்கு கொண்டு வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது ஜஸ்டிபிகேஷன். எப்படி நாம சொல்லலாம்? பிரதர் ஒரு உதாரணம் சொல்ல, இப்ப நீதினாவே என்ன நமக்கு ஞாபகம் வரும்? ஒரு அம்மா கண்ணை கட்டிட்டு என்ன பிடிச்சிடுவாங்க? தராசு பிடிச்சிடுவாங்க இல்லீங்களா? அப்போ அந்த தராசுல ஒரு இடத்துல ஒரு கல் இருக்குது இல்லீங்களா? ஒரு ஒரு தர ஒரு தட்டுல கல், இது வந்து தேவனுடைய நீதி நாம் வைத்துக்கொள்வோம் சரிங்களா? இப்ப இந்த கல்லுக்கு இணையா சமமா இருக்கணும்னா இந்த தட்டுல கீழ்படிதல் அப்படிங்கிற ஒண்ணு அவசியம் சரிங்களா? இந்த நீதிக்கு இவ்வளோ கீழ்படிதல் காண்பிக்கணும் இல்லீங்களா? அப்போ இந்த கீழ்படிதல் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த தட்டை என்ன எடுத்து பாக்குறோம்? எங்க மேல போயிடுது, நீதி என்ன பேலன்ஸ் ஆகுறது இல்ல. அப்ப தேவனுடைய நீதி ரொம்ப இருக்குது, ஆனா கீழ்படிதல் எப்படி இருக்குது? இல்லவே இல்ல, ரொம்ப மேல இல்லீங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் வச்சுதான் தேவன் யாரும் முதல்ல பார்த்தார் அப்படின்னா ஆதாம் பார்த்தார். சரிங்களா. அப்போ அவருடைய நீதி வச்சுட்டு ஆதாம் தூக்கி ஒரு கழு ஒரு தட்டுல வச்சா ஆதாம் எங்க இருக்கிறார்? மேல போயிட்டார் இல்லீங்களா. அப்ப வந்துட்டு இப்போ இந்த நிலைமையில ஆதாம் வச்சு என்ன பண்ண முடியாது? ஒரு ஒரு நீதிய நிலையை நாட்டுறது அங்க முடியாது, புரியுதுங்களா. ஆதாம வந்துட்டு இப்படி அவர் அபரிபூர்ணமா இருக்கு, பரிபூர்ணமா தான் இருந்தாரு. அவர் அபரிபூர்ணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ண முடியாது? இன்னொரு டெஸ்ட் வச்சுட்டு இவர் சரியா தான் இருக்கிறாரா இல்லையான்னு இன்னொரு ட்ரையல் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா இவரு அநீதியில பெரிய லெவலுக்கு அங்க போயிட்டார். அப்ப இந்த காரணத்தினால தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா தேவன் கிட்ட, ஏன் ஆதாமுக்கு தேவன் ஒரு டெஸ்ட் வச்ச மாதிரி இன்னைக்கு நமக்கு ஏன் தேவன் வைக்க கூடாது? ஏன் ஆதாமேன ஒருவேளை அப்படி போயிருக்கலாம், எங்களுக்கு வச்சு பாக்கலாமே. நாங்க வந்து பழம் சாப்பிடாம இருக்கிறோம், இன்னைக்கு பழம் ஸ்டோரி நல்லா தெரியும். ஆனா நாங்க பழம் சாப்பிடாம இருந்தா சொல்லுவோம் இல்லீங்களா. அப்போ அங்க பிரதர் ரசூல் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க சொல்றாரு, இது ஒரு ஒரு உதாரணம் நம்ம எக்ஸ்ட்ராவா சொன்னோம்னா, இப்ப ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட், அவர் மேத்ஸ் பேப்பர் கரெக்ட் பண்ண போது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்டா கரெக்ட் பண்றாங்க, அவர் ஃபெயில். இப்ப இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க? மத்த பேப்பர் கரெக்ட் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் அவர் தான் இல்லீங்களா, அவர் தான் முதல் ரேங்க் எடுப்பாரு. அவருடைய பேப்பரை முதல்ல எடுத்துட்டு டீச்சர் கரெக்ட் பண்றாங்க, அவர் என்ன ஆயிடுறாரு? ஃபெயில் ஆயிடுறாரு. இப்ப இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க? மெனக்கட்டு மத்த 39 பேரும் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு எல்லாம் ஜீரோ 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 போட மாட்டாங்க. இவனே என்னாச்சு போயிட்டா? ஆமா. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, டீச்சர் ஏன் டீச்சர் ஏன் பேப்பர் கரெக்ட் பண்ணல அப்படின்னா, டே சும்மா உட்கார், அவனே ஃபெயில் ஆயிட்டா. உன்னை நான் நீ கரெக்ட் பண்ணா என்ன, கரெக்ட் பண்ணானேனா, செக் பண்ணா செக் பண்ணாட்டியா, அதுதான் சூழ்நிலை இல்லீங்களா. அப்போ தேவன் பாக்குறாரு, ஆதான் பரிபூர்ணத்துல இருந்தாரு, ஆனா அவரே என்ன பண்ண முடியல, தவறி போயிட்டு ரொம்ப கீழே வந்துட்டார் இல்லீங்களா. இப்ப மனுக்குலத்தை பாக்குறாரு, எப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாம், அவருடைய அவருடைய சந்ததி என்று சொல்லும் போது இன்னும் கீழான நிலைமையில பிறக்கறதுனால இப்ப தேவன் நமக்கு என்ன வைக்கிறதே இல்ல. டெஸ்ட் கேட்டீங்கன்னா ஒரு கோமனா பாப்பார் இல்லீங்களா, கோமா பார்த்து அமைதியா இருந்துருவார். நமக்கு திட்டம் வச்சிருக்கிற அது கூட புரியாம இப்படி முந்திட்டு இருக்கிறதா சொல்லுவார் இல்லீங்களா. அப்போ தேவனுடைய பார்வையில இந்த விழுந்து போன சந்ததியா இனிமேலும் தேவன் என்ன பண்ண முடியாது, கையாள முடியாது, அவர் உறவு வச்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அப்போ ஆதாமினுடைய பாவத்தின் மூலம் எல்லாரும் அப்படி ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ மீட்கும் பொருளை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது இல்லீங்களா. தன் சகோதரனுக்கான அந்த ஒரு ஈடுபலி இன்னொருத்தன் யாரும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில, ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பா. இப்ப இந்த பாயிண்ட் உனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க தேவன் என்ன பண்ணுவார், தொடர்பு வச்சுக்கொள்வாரா வச்சுக்க மாட்டாரா? தேவன் நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து இல்ல, தேவன். தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னா, அவர் பெர்ஃபெக்டா இருந்தா தான் லிங்க் வச்சுக்குவார், பரிபூர்ணமா இருந்தீங்கன்னா டச் வச்சுக்குவார், தொடர்பு வச்சுக்குவார். எப்படி? ஆதாம் ஏவாள் எங்க, ஏதேன் தோட்டத்துல. அப்போ அந்த பரிபூர்ணம் பரிபூர்ணிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க, லிங்க் கட் இல்லீங்களா. அப்போ தேவன் வந்துட்டு உறவு வைத்துக் கொள்ளணும், தொடர்பு வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அவங்க எப்படி இருக்கணும் வழி திட்டத்துல? ஆமா, பரிபூர்ணமா இருக்கணும். அப்ப இந்த சந்ததி எப்படியா இருக்குது, சுத்தமா. இப்போ தேவன் இவங்க கிட்ட தொடர்பு வச்சு கொள்வாரா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில், மச்சிக்கவே மாட்டார். அப்போ இந்த மனுக்களும் இதே நிலைமையில இருந்து போறதானா அப்படின்னு கேட்டா தேவன் இன்னொரு பதில் சொல்றாரு, இல்லப்பா நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஒரு திட்டம் நான் வச்சிருக்கிறேன். என்ன திட்டம் வச்சிருக்கிறேன்? என்னுடைய குமாரன் அவரை நான் என்ன நினைச்சிருக்கிறேன், இதற்கு உங்களுக்கு ஆதாமுடைய பாவத்துக்கு ஈடுபடியா நான் நினைச்சிருக்கிறேன். அப்ப நீங்க அவரை விசுவாசிக்கணும். சரி, விசுவாசி என்ன பண்றது, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய பலவீனம் உங்களுடைய குற்றங்கள் நீங்க என்ன பண்ணணும், ஒத்துக்கொள்ளணும். அப்ப அதை வந்துட்டு சமர்ப்பணம் செய்யணும், என்னன்னா அதைய ஒப்புக்கொள்ளணும். அப்ப ஒப்புக்கொண்டுட்டு இனிமேல் அந்த பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு சில முயற்சிகள் நீங்க என்ன பண்ணணும், நீதியின் மேல பசிதாகமா இருந்து சில முயற்சிகள் நீங்க எடுக்கணும். இப்படி எடுக்கும் பொழுது நான் உங்களை என்ன பண்ணுவேன், பழையபடிக்கு ஆதாம் நிலைக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அப்புறம் ஆதாம் நிலைக்கு வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க ஒரு பெரிய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கிற, அப்பாவும் யாரும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, அப்பா கிட்ட இனிமேல் மகன் என்னாவே ஆக முடியாது. ஆனா மகனுக்காக அப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு இல்லீங்களா, நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் பையன் போனாருன்னா அவருக்கு பென்சில் மாத்திரம் வாங்கி கொடுப்போமா, கூடுவ என்ன வாங்கி கொடுப்போம், பென்சில் வாங்கினா கூட என்ன இருக்கும், ரப்பர் இருக்கும். தெரியும் இவர் இப்பதான் ஸ்கூலுக்குள்ள போறாரு, எழுதுறதே முதல் வார்த்தை எப்படித்தான் இருக்கும், ஏ போர்ஷனா பெரிய வட்டம்தான் போடுவாரு. உடனே என்ன பண்ணு, இவருக்கு சொல்யூஷன் எங்க இருக்குது, ரப்பர். அப்ப வெறும் பென்சில் குடுக்கறது இல்ல, கூடவே என்னதான் வாங்க போதே இல்லீங்களா. இல்ல என் பையன் இன்டெலிஜென்ட் நல்லா தான் பேசினா 4 வயசு வரைக்கும், தப்பே பண்ண மாட்டேன், பென்சில் மாத்திரம் போதும் யாரும் அனுப்பல. அப்ப அது போல அப்ப தேவன் பார்க்கும் பொழுது இந்த மீறுதல் நடக்கும் என்று சொல்லும் போதே அவருடைய திட்டத்துல யார் இருக்கிறா, தம்முடைய குமாரன் பலிக்கு வர இல்லைங்களா. அப்போ இந்த திட்டம் தேவன் எப்ப வச்சிருக்கிறார், விழுந்து போன சந்ததிக்கு மறுபடியும் ஆதாமுடைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் சரிங்களா. இது 1000 வருட அரசாட்சியில தேவன் வச்சிருக்கிறார். அதுக்கு மத்தியஸ்தரா யார வச்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை அங்க வச்சிருக்கிறார். அப்போ இந்த 1000 வருட அரசாட்சியில மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த உலக ஜனங்களுக்கு திரும்ப கொடுத்தலின் காலம், அதுல தேவன் அவங்க இழந்து போன அந்த ஒரு அவருடைய சாயலையே என்ன பண்ணுவார், கண்டிப்பா திரும்ப கொடுப்பார், நீதி கற்பித்து பரிபூர்ணப்படுத்தி அவங்களை நீதிமான் ஆக்குவார். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதல். நான் இங்க ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிடுக்கிறோம், என்னது, உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதல். இது யாருக்கு, 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசுவ மத்தியஸ்தரா வச்சு இவங்க எல்லாம் உண்மையிலேயே என்ன ஆக்கப்படுவாங்க, நீதிமான் ஆக்கப்படுவாங்க. எப்போ, 1000 வருட அரசாட்சியின் முடிவுல. இது எப்ப துவங்கும், 1000 வருட அரசாட்சின்னு துவக்கத்துல துவங்கும். துவக்கத்துல கொஞ்சம் சபையெல்லாம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் இது துவங்கி எப்பதான் நிறைவடையும், 1000 வருட அரசாட்சியின் முடிவுல. இதுதான் உண்மையான அதாவது நீதிமான் ஆக்கப்படுதல். ஆனா நாம இங்க இவங்களை பத்தி பேசவே இல்லை. இது புது சிருஷ்டியினுடைய அழைப்புல ஒரு ஒரு புது சிருஷ்டிக்கும் யார் நீதியா இருக்கிறான், கிறிஸ்து நீதியா இருக்கும் போது புது சிருஷ்டி விஷயம் என்ன இல்லைங்களா. அப்போ புது சிருஷ்டிய தேவன் அங்க இப்போ மனுக்குலம் விழுந்து போன நிலையில் இருந்தா தேவன் அவங்க கூட என்ன பண்ண முடியாது, தொடர்பு வச்சுக்கொள்ள முடியாது. அப்படின்னா தன்னுடைய திட்டம் வெளிப்படுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ அவங்கள ஒருத்தர் தான் யாரு, இந்த சபை வாய்ப்புக்குள்ள வரக்கூடியவங்க, இந்த புது சிருஷ்டின் அழைப்புக்குள்ள வரக்கூடியவங்க. இவங்களும் மனு குலத்துல ஒருத்தங்க தான், விழுந்து போன சந்ததியில ஒருத்தங்க தான். அப்ப தேவன் இவங்க கூட என்ன பண்ண முடியாது, தொடர்பு வச்சுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா, ரொம்ப ட்ரையா போதா, அம்மா ஆமாங்கிறாங்க இல்லைங்களா. அப்போ தேவன் இவங்க கூட என்ன வச்சுக்க முடியாது, தொடர்பு வச்சுக்கொள்ள முடியாது. அப்போ இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா தான், இவங்களுக்கு தேவன் வெயிட் கூட பண்ண முடியாது. என்னன்னா, சரி நான் சபையை கூட நான் நீதிமான் ஆக்குறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிள், நீதிமானா இருந்தா தான் அவங்க கூட யார் தொடர்பு வச்சுக்கொள்ளுவா, தேவன் தொடர்பு வச்சுக்கொள்வார். இப்போ புது சிஷ்டிகளோட தொடர்பு வச்சுக்கொள்றான்னா இவங்களும் பலவீன பாவிகளா தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்களை தேவன் வந்துட்டு நீதிமான் ஆக்குவார் அப்படின்னா, ஒருவேளை நீதிமான் ஆக்கணும்னா எது வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும், 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும், எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி நான் உங்களை நீதி, நான் புது சிருஷ்டிக்கலாம், நான் உங்க கூட தொடர்பு வச்சுக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் என்ன ஆகணும், நீதிமான் ஆகணும். எப்போ ஆக முடியும், என் பிளான்ல 1000 வருட அரசாட்சியில் முடிவுல, அது வரைக்கும் முடியுமா? ஏன்னா இந்த அரசாட்சியை யார் ஆளுகை பண்ண போறா, இந்த புது சிருஷ்டி. அப்ப தேவன் பாக்குறார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் வேறு ஒரு மெத்தட் வைக்கிறார். என்னன்னா, நீங்கள் உண்மையாகவே நீதிமான் ஆக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதான் புரியுதுங்களா, என்னன்னா நீங்க உண்மையிலேயே 1000 வருட அரசாட்சியில் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை மத்தியஸ்தரா வச்சு பாவத்தை வெறுத்து நீதியின் மேல வாஞ்சை வச்சுட்டு நீதியின் கிரியைகளை நடப்பிச்சு 1000 வருட அரசாட்சியில பரிபூர்ணமாகுங்க நான் உங்களுக்கு சொல்லல. உங்களுக்கு நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன், என்னன்னா என் குமாரனை என்ன பண்ணிடுங்க, நீங்க விசுவாசிச்சிடுங்க. நீங்க விசுவாசிச்சா நான் உங்களை என்ன நினைச்சுக்கிறேன், நீதிமான் என்று நினைத்துக் கொள்கிறேன் இல்லைங்களா. அப்ப இந்த நீதிமான் ஆக்கப்படுறதுனா இதுக்கு கூட யார்தான் வேணும், கிறிஸ்து அங்க வேணும். அப்ப கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க, உங்களுடைய விசுவாசத்தினால நான் உங்களை என்ன நினைச்சு கொள்கிறேன், ஆமா நீதிமான் என்று நினைத்து கொள்ளுகிறேன். அப்போ நினைத்து ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். ஆனா இது எப்படின்னா ரெக்கண்ட் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா, நீதிமான் ஆயிட்டீங்கன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், நினைச்சு கொள்றேன். ஆனா நீங்க என்ன ஆகல, நீதிமான. அப்ப நான் இப்ப நினைத்துக் கொள்ளுகிறதுனால, நீங்கள் விசுவாசத்தினால அந்த நிலைக்கு வரதுனால இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணலாம், தேவன் இந்த புது சிருஷ்டிகளோட தொடர்பு வச்சுக்கொள்ளலாம். அப்படித்தான் யாரு கூட தொடர்பு வச்சுக்கலாம் பாக்குறோம், நம்ம கூட தேவன் வந்துட்டு அங்க தொடர்பு வச்சுக்கொள்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை கூட சகோதர சகோதரில் என்ன ஒரு நமக்கு அதிர்ச்சியான பாயிண்ட்னா, இது நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சுட்டு அந்த விசுவாசத்துக்குள்ள வரோமோ அப்ப இந்த நிலை தேவன் நமக்கு தராரு கண்டிப்பா. ஆனா இதற்கப்புறம் என்ன ஆகணும்னா, அந்த நீதியின் கிரியைகள் நாம நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து காண்பிக்கணும். ஒரு டைம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடுது, ஆனா அப்ப நீதியின் நிலை தரப்படுது, ஆனா அந்த மறுபடியும் நீதியின் கிரியைகள் நாம தொடர்ந்து செய்யணும். இல்ல ஒரே ஒருவேளை இதே அழைப்புல இருக்கிறோம், புது சிருஷ்டிகளாவே நீதிமான் ஆக்கப்பட்டாச்சு, ஆனா சில சோர்வுகள், பலவீனம், ஸ்லாக்னஸ், பின்னடைவு, இதனால நீதியின் கிரியைகள் ஸ்டாப் செய்யறதில்ல. அந்த கிரியைகள் லைஃப்ல இல்ல, முன்னால இருந்த கிரியைகள் லைஃப்ல இல்ல. இப்ப தேவன் என்ன பண்ணுவாரு, இந்த நீதி நிலையிலேயே வச்சிருப்பாரா? ஒரு புது சிருஷ்டி அங்க பாருங்க, நீதி நிலையிலேயே தூங்கிட்டு இருக்காரு, தேவன் விட்டுட்டு இருப்பாரா இல்லீங்களா? இந்த நீதி நிலை எப்படிப்பட்ட நிலை? ரொம்ப பெரிய கிரேஸ் இல்லீங்களா? இது நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, ஒரு ஊமை இருக்குது, ஒரு ராத்தல் திரவியம் பத்து ஊழியக்காரருக்கு கொடுக்கிறாரா இல்லையா? ஒருவொரு ஊழியக்காருக்கு எவ்வளவு ராத்தல் திரவியம் கொடுக்கிறாரு? ஒரு ராத்தல், ஒரு ராத்தல், ஒரு ராத்தல். அப்படின்னா இந்த சபை அழைப்புக்குள்ள வர எல்லாருக்கும் தேவன் சமமா கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? அவருடைய நீதி. இந்த நீதி இல்லாட்டி நம்ம என்ன பண்ண முடியாது? தேவன்கிட்ட தொடர்பே வச்சுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? இந்த நீதி கொடுத்தனால தான் இன்னைக்கு நீங்களும் நான் யாரு? புது சிருஷ்டிகள். புரியுதுங்களா? இந்த நீதியை தேவன்கிட்ட கிருபியா வாங்கிட்டு அந்த நீதி நிலையில ஒரு புது சிருஷ்டி தூங்கிட்டு இருந்தா தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த நீதியின் நிலையை எடுத்துக்கொள்வார். அப்படின்னா இவங்க முழுக்க அவுட்டர் டார்க்னஸ்ல போயிடுவாங்க. அந்த நீதி நிலையை எடுத்துக்கொண்டுட்டா தேவன் கூட என்னவா இருக்காது? தொடர்பே அத்து போயிடும். தொடர்பு அத்து போச்சுன்னா இவங்க கிட்ட வெளிச்சம் இருக்குமா டார்க்னஸ் இருக்குமா? டார்க்னஸ் இல்லீங்களா? அப்போ அந்த ஒரு வாய்ப்பு கூட அங்க கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, இந்த விசுவாசத்தின் மூலம் நீதி நமக்கு கிடைச்சிட்டாலும் அந்த நீதியை தக்க வச்சு கொள்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுதினமா அந்த கிரியைகள் நாம செய்ய வேணும் சரிங்களா? அப்படி செய்யாட்டி அந்த நீதி நிலை கூட தேவன் என்ன பண்ணிடுறார்? வாபஸ் வாங்கிடுறார் இல்லீங்களா? அப்போ இந்த பூமியில இருக்கும் போதும் இந்த புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஒரு நீதிய தேவன் கொடுக்கிறார் இல்லீங்களா? அப்போ அந்த நீதியின் வஸ்திரம் நம்ம சொல்றோம் இல்லீங்களா? அப்ப நீதியின் வஸ்திரம் சொல்லும் போது இந்த பூமியில நம்ம வாங்கி போடுறோம், இது தேவனுடைய நீதி. அப்படின்னா தேவன் கொடுத்த வஸ்திரம் என்ன பண்ணுது? வஸ்திரம் வந்துட்டு ஒரு அவலட்சணத்தை மூடுற விஷயம். ஏன் அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு? ஏற்கனவே பாவம் உள்ள இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய புண்ணு, கேன்சர். அப்ப இது எதை வச்சுட்டு கவர் பண்றாரு? இந்த வஸ்திரம் வச்சுட்டு கவர் பண்றாரு. இதனால நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்? டீசென்டா தெரியறோம், இந்த அழைப்புல ஓடிட்டு இருக்கிறோம் இல்லீங்களா? இந்த அழைப்புல இப்படியாக ஓடி முடிக்கும் பொழுது, புது சிருஷ்டியா உயிர் தெழும் பொழுது, தேவன் மறுபடியும் ஒரு நீதி கொடுக்கிறார். ஆனா இந்த நீதி யாருடைய நீதி? அவருடைய நீதி இல்ல. ரெண்டு நீதி சபைக்கு தரார். எப்பனா புது சிருஷ்டி அவங்க பூமியில இருக்கும் போது யாருடைய நீதி கொடுக்கிறார்? தேவனுடைய நீதி. அப்படின்னா நம்ம கடன் வாங்கிட்டு என்ன பண்றோம்? ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் யாருது? தேவனது இல்லீங்களா? அவரு கொடுத்துட்ட நீதி. உங்க நீதியா ஏன் நீதியா இல்ல? இது தேவனுடைய நீதி சரிங்களா? ஆனா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே டிரெஸ் போட்டுக்கணுமா? இல்ல, தேவன் என்ன பண்றாருன்னா, இப்போ உங்களுடைய நீதி நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு தர. இது எந்த வசனம் படிக்கலாம்? படிச்சிருக்கோம் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல, ரெண்டு டிரெஸ் பார்த்தோம். அஞ்சாம் சபைக்கு எழுதும் போது படிக்கிறோம், மூணாம் அதிகாரம் படிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் மூணாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனம் படிங்க. அந்த ரெண்டு வஸ்திரம் தெரியும் பாருங்க.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
பாருங்க, வெண் வஸ்திரம் தரிச்சு என்னோட கூட நடப்பார்கள். பூமியில ஒரு வெண் வஸ்திரம் இருக்குது, அது என்னன்னா பூமியில சபை பெற்றுக் கொள்கிற நீதியின் வஸ்திரம். இது தேவன் கொடுக்கிற நீதி. இப்ப அஞ்சாவது வசனம் படிங்க.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன்
பரலோகத்துல நடக்கும்போது வெண் வஸ்திரம், பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் வெண் வஸ்திரம். என்ன சொல்லலாம் இவங்க சபை? நியாயமா இந்த ஒரு வசனம் அப்படியே ஒரே டிரெஸ்ஸா இருந்துச்சுன்னா, நான் பூமியில இதே டிரெஸ் தான் போட்டு நடந்த தேவன், இப்ப என்கிட்ட வெண்வஸ்திரம் இருக்குது, எனக்கு இதே தான் நீங்களும் கொடுக்கறீங்க, வேண்டாம் சொல்லலாமா இல்லையா? அப்பயும் ஒயிட் டிரெஸ் தான், இப்பயும் ஒயிட் டிரெஸ் தான். ஆனா இது என்ன, நான் பூமியில அவங்க போட்டிருந்தது தேவனுடைய நீதி, பரலோகத்துல அவங்களுக்கு தரப்படுறது அவங்களுடைய சொந்த நீதி. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஜஸ்டிபிகேஷன் சரிங்களா? அப்போ உலக ஜனங்களுக்கு ஆயிரம் வருட அரசாட்சியில் அந்த நீதிமான் ஆக்கப்படுறாங்க. ஆனா சபை அதற்கு முன்னதாகவே விசுவாசத்தினாலேயே என்ன ஆக்கப்படுறாங்க? நீதிமான் ஆக்கப்படுறாங்க. இந்த நீதியா தான் யார் இருக்கிறார் பார்க்கிறோம்? கிறிஸ்துவாவே இருக்கிறார். எப்படி அப்படின்னா, நீங்க சில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தான் என்ன கிடைக்குது? இந்த நீதி கிடையாது. இப்ப ஒரு சின்ன கேள்வி, ஆனா அதுக்கு பெரிய விளக்கம் நான் கொடுக்கணும், டைம் கொஞ்சம் எடுக்கும் இல்லீங்களா? என்ன அப்படின்னா, இந்த நீதிய நாமோ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த நீதி எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இப்ப ஒரு பதில் சொல்லுங்க நீங்க. ஒரு வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான். ஆனா நிறைய வசனங்கள் குழப்புற மாதிரி இருக்குது. அப்ப அநேகர் அதை போட்டு குழப்பிக்கிறதா கூட அங்க பிரதர் சொல்லுகிறார். எப்படி அப்படின்னா, சிலர் நிறைய பேரு இந்த இப்ப நீங்க சொன்னபடி விசுவாசனால் இந்த நீதி கிடைக்கும். ஒரு வசனம் படிங்க, ரோமர் 5 அதிகாரம் 1.